السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக சூரா மாயிதாவினுடைய விளக்க வகுப்பில் தொடர்ச்சியாக 50 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் 51வது வசனத்தை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு முன்னால் நாம் பேசிய அந்த வசனங்களுடைய விளக்கத்தில் நாம் பார்த்த ஒரு விஷயம்தான், அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பாடுகளை அதிகமாக சொல்லி அவர்களை எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டு வந்தான். அவர்கள் என்ன பண்பில் இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. அதாவது உடன்படிக்கையை முறித்தார்கள். இன்னும் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை மாற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய சட்டங்களையும் கூட அல்லாஹ் இறக்கிய தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களில் அல்லாஹ் இறக்கிய சட்டங்களையும் அவர்கள் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய பல்வேறு மோசமான பண்புகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு எச்சரித்தான். சகோதரர்களே, இவ்வளவு எச்சரிப்பினுடைய காரணம் என்ன, அதனுடைய விளைவு என்ன? அல்லாஹு தஆலா முஸ்லிம் சமுதாயமாகிய நாங்கள் அவர்கள் செய்த அதே குற்றத்தை செய்து அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் அடைந்தது போன்று நாங்களும் ஆகிவிடக்கூடாது. இதுதான் இந்த எச்சரிப்பினுடைய நோக்கம். இப்படித்தானே, ஏன் அல்லாஹு தஆலா எச்சரித்தான், ஏன் அவர்களுடைய மோசமான பண்புகளை எங்களுக்கு விவரித்தான், ஏன் அவர்களை பற்றி இவ்வளவு விரிவாக அவர்களுடைய மூதாதையர்கள் அக்காலத்தில் செய்த நிகழ்வுகளை கூட விஷயங்களை கூட அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்தி சொன்னதனுடைய நோக்கம், முஸ்லிம்களாகிய நாங்கள் அவர்கள் வீழ்ந்த அதே குழியில், அவர்களுக்கு ஏற்பட்ட அதே ஆபத்தில் நாங்களும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சகோதரர்களை, இவ்வளவையும் சொல்லிய எங்களுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இப்போது இந்த 51வது வசனத்தில் வந்து நாம் எப்போது அந்த அவர்களுடைய மோசமான பண்பில், மோசமான அவர்களுடைய அந்த வழியில் நாம் எப்போது விழுந்து விடுவோம் என்பதை இப்போது எங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றான். நீங்கள் அவர்களுக்கு பின்னால் சென்று அந்த மோசமான பண்பில் எப்போது நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்ற விளக்கத்தை தான் இப்போது என்ன செய்கின்றான், அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பண்புகளை எங்களுக்கு சொன்ன பிறகு விளக்கி நாம் என்ன செய்யக்கூடாது, எனவே அவர்கள் விடயத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும், எதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கப்படுகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு நாம் ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம், இந்த சொற்றொடர் குர்ஆனில் வரக்கூடிய இந்த வாக்கியம், ஈமான் கொண்டவர்களே என்ற இந்த வாக்கியம் வந்தால் விசேஷமாக மொத்த மனித சமுதாயத்திலிருந்து அல்லாஹு தஆலா எங்களை பிரித்தெடுத்து சட்டம் சொல்கிறான். இப்போ குர்ஆன் பல இடங்களில் யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அறை கூவல் விடுகின்றது. இப்போ மனிதர்களே என்று கூப்பிடுகின்ற போது மொத்த மனித சமுதாயம் அதற்குள் அடங்குவார்கள். ஆனால் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூப்பிடும் போது அதில் மூமீன்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள், அடங்குவார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா அழைத்தால் பின்னால் சொல்லப்படுவது ஒன்றோ ஏவலாக இருக்கும் அல்லது விளக்கலாக இருக்கும் என்ற விளக்கத்தை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கின்றோம். எனவே இப்னு மசூர் அவர்கள் சொன்னது போன்று காதை கொஞ்சம் கவனமாக கொடுத்து கேளுங்கள், அல்லாஹ் என்ன சொல்கின்றான். அல்லாஹ் ஒன்றோ ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யுமாறு ஏவுவான் அல்லது ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று தடுப்பான். இதுதான் யாயு அல்லதீன் ஆமனுக்கு பின்னால் என்ன இருக்கக்கூடிய விடயமாக இருக்கும். சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்துக்கும் எதை அல்லாஹ் ஏவுகின்றானோ அல்லது விளக்குகின்றானோ அதற்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதனால்தான் ஈமானை முன்னால் போட்டு, ஈமான் உள்ளவர்களே, இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் உங்களுடைய ஈமானில் அடங்குகின்றது. ஈமான் உங்களுக்கு இருந்தால் இதை நீங்கள் செய்ய வேண்டும். ஈமான் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் ஈமான்தாரிகளாக இருந்தால், பின்னால நான் சொல்லக்கூடிய இந்த ஏவலை அல்லது விளக்கலை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து நடக்க வேண்டும். சகோதரர்களே, உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள், அந்த ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்லும் விடயம் ஈமானுக்கு அவசியமானதாக இருக்கும். அதை இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்றோ ஈமானுக்கு, ஈமானை அதாவது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கும், அல்லது ஈமானை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இரண்டால் ஒன்று, ஒன்றோ ஈமானுடைய அடிப்படையில் உள்ளதாக இருக்கும். இப்ப உதாரணமாக அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலி, ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹ்வையும் ரசூலையும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொன்னால், இது ஈமானுடைய அடிப்படையில் உள்ளது. விசுவாசம் கொண்டுதான் ஆக வேண்டும். ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை, மலக்குமார்களை நம்புபவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் என்று ஈமானுடைய அம்சங்கள் ஏதாவது வந்தால் அது கட்டாயத்தை குறிக்கும். சில சமயத்தில் அல்லாஹு தஆலா அமல்களை சார்ந்த விஷயங்களை சொல்லுவான். யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனூ மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று கட்டளை போட்டால், இப்ப ஒருவர் உண்மையாளரோட இருக்காவிட்டால் அவர் மூமின் இல்லை என்று அர்த்தமாகி விடுமா? இல்ல, ஈமானில் குறையுள்ளவர். ஈமான் அறவே இல்லை என்று அர்த்தமாகிறாது, ஈமானில் குறையுள்ளவராக அவர் இருப்பார். அப்ப எனவே சொல்லப்படக்கூடிய செய்தி ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கும், அல்லது ஈமானை முழுமைப்படுத்தக்கூடிய, பூரணத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். ரெண்டால ஒன்றாக என்ன செய்யலாம், அதை நாம் பார்க்கலாம். சரி, இப்போது அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சூரத்துன் நிசா மாயிதாவுடைய 51வது வசனத்தில் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து என்ன சொல்கின்றான், லா தத்தகிதுல் யஹூத வன்னசாரா அவுலியா, இதுவரைக்கும் அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பாடுகளை, கொள்கைகளை உங்களுக்கு சொல்லி வந்ததனுடைய நோக்கம் இதுதான், நீங்கள் அவர்களை என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது, உங்களுடைய பொறுப்புதாரிகளாக நீங்கள் அவர்களை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. லா தத்தகிதுல் யஹூத வன்னசாரா அவுலியா என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கின்றான். அவுலியா என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் என்ன தஸ்வீரில் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், சகோதரர்களே, அவர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய பொறுப்புதாரிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், இன்னும் உங்களுடைய உற்ற நண்பர்களாக, அதாவது மிக நெருக்கமான, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வது, நீங்கள் அவர்களோடு மிக நேசத்துக்குரியவர்களாக இருப்பது, அவர்கள் உங்களோடு நேசத்துக்குரியவர்களாக இருப்பது. எங்களுக்கு தெரியும், மனிதர்களில் சிலர்களோடு நாம் சாதாரணமாக பழகுவோம், எல்லோரையும் போன்று அவர்களோடு எங்களுடைய பழக்க வழக்கம் சாதாரணமானதாக இருக்கும். ஆனால் சிலர்களோடு அப்படி அல்ல, என மிக நேசமாக, மிக பாசமாக, எங்களுடைய விவகாரங்களில் கலந்தாலோசிப்பவர்களாக, அவர்களிடம் மஷூரா கேட்பவர்களாக, எங்களுடைய விவகாரங்களுக்கு பொறுப்புதாரிகளாக அவர்களை ஆக்குபவர்களாக, இப்படி சிலர்களோடு நாம் நடந்து கொள்வோம், அப்படித்தானே? அல்லாஹு தஆலா இந்த யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் அந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்காதீர்கள் என்று தடுக்கின்றான். தலைமைத்துவ நிலைக்கு நீங்க அவர்களோடு மிக நேசத்துக்குரியவர்களாக, மிக பாசத்துக்குரியவர்களாக, மிக உற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கொண்டு போய் வைக்காதீர்கள். சகோதரர்களே, கட்டளை பிறப்பிப்பவன் அல்லாஹ். எனவே இதுல உள்ள இருக்கக்கூடிய பாதகங்களுடைய விபரீத விரிகிதானே, அதனுடைய ஆழ நீளத்தை அவன்தான் ஆழமாக அறிந்தவனாக இருக்கிறான். சமயத்தில் நம்மளோடு பழகக்கூடிய ஒரு காஃபிர் வந்து நல்ல பண்புள்ளவராக, நல்ல சிந்தனை உள்ளவராக, நல்ல நேர்மையான குணங்கள் உள்ளவர்களாக இருக்கவும் கூடும். அப்படி இருந்தாலும் கூட, அப்படி அவர்கள் இருந்து விட்டாலும் கூட, அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான், இல்லை நீங்க வந்து தலைமைத்துவ நிலைமைக்கும், அதே போன்று நீங்க மிக நேசத்துக்குரியவர்களாக அவர்களை ஆக்கக்கூடிய நிலைமைக்கும் நீங்கள் போகக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதிக்கின்றான். அப்ப எனவே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அவர்களை அல்லாஹ் தடை விதிக்கிறான் என்றால் அதனுடைய பின்னணி நிச்சயமாக எங்களுக்கு ஆபத்தாகத்தான் இருக்கும். இல்லாட்டி அல்லாஹ் தடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா, அவர்கள் தங்களுக்கு இடையில் உற்ற நண்பர்களாக, உற்ற தோழர்களாக, மிக நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்வார்கள், மோசடி செய்தே தீர்வார்கள். அதான் அதனுடைய பின்னணி. நீங்க அவ்வளவு நெருக்கமாக பழகின்ற போது, சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா என்ன செய்வார்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக. இப்ப நாங்க பாக்குறோம் உலகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒரு பெரிய சான்று. ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லி, மனித உரிமைகள் என்று உலகத்தில் எங்கேயாவது ஏதாவது நடந்தா அதுக்கு மிக பெருசாக குரல் கொடுக்கக்கூடிய ஐநா உட்பட இன்றைக்கு நடக்கிற இந்த அநியாயம் நாளாந்தம் சிரியாவிலும் ஈராக்கிலும் என பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிருக்கு சும்மா சாதாரணமாக கொல்லப்பட்டு கொண்டு போகுது. இப்ப நம்ம பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்கிறோம். யூத சமுதாயம் எந்த அளவுக்கு அடந்தேறி, அதாவது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கூட ஒரே நேரத்தில் கொல்லக்கூடிய அளவுக்கு. எங்கே இந்த மனித உரிமை குழுக்கள் எல்லாம், எங்கே இந்த மனித உரிமைக்கு எதிராக சார்பாக போராடக்கூடிய இந்த அமைப்புகள்லாம் எங்கே பார்த்தா சகோதரர்களே, மிக வேடிக்கையாக இருக்கிறது. அவர்கள் வாய் மூடி மௌனமாக, ஒரு சிலர்கள் ஆங்காங்கே பேசுவார்கள், ஆனால் செயல் ரீதியான எந்த நடவடிக்கையையும் காணவில்லை. அதை தடுப்பதற்கு இராணுவ ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறார்களா என்றால் இல்லை, அதில் பின்தங்கியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். உண்மையில் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்வதனுடைய தத்துவம் எங்களுக்கு வெளிப்படையாக விளங்குகின்றது. காவிர்கள் அவர்கள் இஸ்லாத்தினுடைய பகைவர்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். எனவே பஅதுஹும் அவுலியா உபஅத், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் என்ன, ஒரு யூதன் யூதனுக்கு சார்பானவாகத்தான் இருப்பான், ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனுக்கு சார்பானவனாகத்தான் இருப்பான். உங்களுக்கு எதிர் என்று ஒரு நிலை வரும்போது அவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். இது அவர்களுடைய நிலைமை, இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்றான், எங்களுக்கு விலகு. அப்ப எனவே இப்படியானவர்களை நீங்கள் தலைமைத்துவ நிலைக்கோ, உங்களுடைய உற்ற நண்பர் என்ற நிலைக்கோ கொண்டு போய் வச்சுங்க என்று சொன்னா, வெளியில இருக்கிறவனுக்கு சரி செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கைக்குள்ள இருக்கிறவனுக்கு சரி செய்யறது என்ன, ரொம்ப இலகுவாக இருக்கும். அப்ப எனவே அவர்களுடைய வலைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு, அவர்களுடைய சதி வலைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு மிகவும் அவர்களுக்கு அது சுலபமாக ஆகிவிடும். எனவே அல்லாஹு தஆலா தடுக்கின்றான். சகோதரர்களே, இப்ப அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? இப்ப எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய ஏனைய வசனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு மத்தியில் மிக நெருக்கமாக அதாவது அன்பும் பண்பும் பாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்றால் வெளிப்படைதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நசாரா அலா ஷை, யூதர்கள் கிறிஸ்தவர்களை விமர்சிக்கிறார்களா, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சும்மா புண்ணாக்குன்னு சொல்லி, யூதர்கள் கிறிஸ்தவர்களை என்ன செய்கிறார்களா, ஒன்றுமற்றவர்கள், சும்மா வெறும் வேலைப்பாளாக்கள் இவர்கள் என்று சொல்லி அவர்களை யூதர்கள் விமர்சிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கரால என்ன சொல்கின்றான், வகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷை, கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்களா இந்த யூதர்கள் ஒன்றும் இல்லை, சும்மா இது வேலைப்பால் கூட்டம் அப்படின்னு சொல்லி என்ன, அவர்கள் இவர்களை விமர்சிக்கின்றார்கள். அப்ப எனவே அவர்கள் தங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய நேசம் பாசம் என்ற நிலையில என்ன நாம நினைக்க முடியாது. வெளியில பாக்குறதுக்கு ஒண்ணுண்டா என்ன, எல்லாரும் ஒன்று சேர்ந்தமா இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், தஹ்சபுஹும் ஜமீஅன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருப்பது போல் நீங்கள் காண்பீர்கள். வகுலூபுஹும் ஷத்தா, இல்ல அவங்களோட உள்ளம் பிளவுபட்டே இருக்கின்றது, அவர்களுடைய உள்ளம் பிளவுபட்டே இருக்கின்றது. இப்ப காவி யூத கிறிஸ்தவர்களை நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னா, அவர்களுடைய பகைமையினுடைய அளவு கூட எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரான அந்த பகைமை ஒரே அளவுன்னு கூட சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அதையும் எங்களுக்கு தெரியும் சூரத்துல் மாயிதால பின்னுக்கு சொல்றான், லதஜிதன் அஷத்தன்னாசி அதாவா, மூமீன்களுக்கு, லில்லதீன ஆமனு, மூமீன்களுக்கு மிக கடும் பகைமை உள்ளவர்கள் யார் என்றால் அல் யஹூத், யூதர்கள் தான். யூதர்கள் தான் என்ன, அப்ப நசாராக்களை விட கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் மிக கடுமையான பகைமை கொள்பவர்களாக இருக்கிறார்கள். சகோதரர்களை, அவர்களோடு சேர்த்து அல்லாஹு தஆலா வல்லதீன அஷ்ரகு, இணை வைக்கக்கூடியவர்கள், அப்ப ஏனைய காவிர்கள், ஏனைய காவிர்களையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்களோடு சேர்ந்து பகைமை பாராட்டுபவர்கள் என்று சொல்கின்றான். அப்ப எனவே யூத கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, குர்ஆன்ல வேறொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா வல் காஃபிரூன பஅதுஹும் அவுலியா உபஅத், மொத்த காஃபிர்களையும் சொல்கின்றான், அவர்கள் சிலர்கள் சிலர்களுக்கு உறவு, அதாவது உறவுள்ளவர்களாக நண்பர்களாக இருக்கிறார்கள், தங்களுக்கு மத்தியில் என்ன ஒற்றுமை பாராட்டுபவர்களாக இருக்கிறார்கள், மொத்த காஃபிர்களையும் கூட சொல்றான். அப்ப எனவே யூத கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? இல்லை, அவர்கள் ஒருவர் ஒருவரை விமர்சிப்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்ப அவர்களுடைய பகைமையுடைய நிலைமை கூட எல்லாம் ஓரளவு அல்ல. இவங்களை விட, கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் கடும் பகைமை பாராட்டுபவர்கள். அப்ப இதெல்லாம் மேலே இருந்து வானத்திலிருந்து அல்லாவிடத்திலிருந்து எங்களுக்கு வந்த தகவல்கள். சகோதரர்களே, அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அவன் தவறான தகவல் எங்களுக்கு தரமாட்டான். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாவை விட மிக சரியான வார்த்தை சொல்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாவை விட ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாவை விட மிகச் சரியான முறையில் உங்களுக்கு செய்தி சொல்பவர் யார்? இல்லை, அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிட்டான்னு சொன்னா மொத்த உலகத்தில் எங்களுக்கு பார்வை வித்தியாசமா விளங்கினாலும் கூட இல்லை, மூமீன்கள் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்வதைத்தான் என்ன செய்வார்கள். எனவே இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு நடைமுறை அதுக்கு பெரிய சான்றா இருக்குது. ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுடைய உயிர் மிக அநியாயமாக வீணாக போக்கப்படுகின்றது, ஆனா மௌனிகளாக இருக்கின்றார்கள். ஆனா அதே நேரத்தில் நாலஞ்சு காபீர் எங்கேயாவது செத்துட்டான்னு சொன்னா என்ன, அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்துறதெல்லாம் உலகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த காவிர்கள் விடயத்தில் இஸ்லாம் என்ன எங்களுக்கு சொல்கிறது, எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது என்பதில் தெளிவுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சகோதரர்களே, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது சம்பந்தமாக தனியான ஒரு பயான் நடாத்தப்படணும். எந்த அளவுக்கு மார்க்கம் எங்களுக்கு சகவாசம் கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறது, எந்த அளவுக்கு அனுமதிக்கவில்லை. இப்ப குர்ஆனுடைய வேறொரு வசனத்தில் நீங்க பார்க்கலாம், அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கின்றான், லா யன்ஹாகுமுல்லாஹ் அனில்லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும். ரெண்டு காரணத்தை சொல்றான்ல, எந்த காஃபிர்கள் எல்லாம் உங்களுடைய மார்க்கத்துக்காக உங்களை பகைக்கவில்லையோ, எந்த காஃபிர்கள் எல்லாம் உங்களுடைய மார்க்கத்துக்காக, நீங்கள் முஸ்லீம்கள் என்பதற்காக உங்களுக்கு எதிராக போர் செய்யவில்லையோ, இன்னும் உங்கள் ஊரை விட்டு உங்களை வெளியேற்ற நினைக்கவில்லையோ, அத்தகைய காவிர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. பாருங்க, நன்மை என்று சொன்னா அது சின்ன வார்த்தை இல்லை, அப்படிதானே? நன்மை என்று சொல்றதுக்குள்ள கோடிக்கணக்கான விஷயங்கள் என்ன செய்யலாம், உள்ளடக்கலாம். அப்ப அந்த தபர்ரூஹும், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அல்லாஹ் எதை தடுக்கின்றான், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் தடுப்பதெல்லாம், எந்த காஃபிர்கள் எல்லாம் நீங்கள் முஸ்லீம்கள் என்பதற்காக உங்களை பகைமை கொள்கிறார்களோ, உங்களை உங்கள் ஊரை விட்டும் விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இத்தகைய காஃபிர்களோடு நீங்க எந்த விதமான சகவாசமும் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் உங்களை தடுக்கின்றான். எனவே மொத்த காஃபிர்களுக்கும் ஒரே சட்டம் கிடையாது. அப்ப காவிர்கள் யார் பகைமை உணர்வு கொண்டவர்களோ, யார் காவிர்களில் எங்களுடைய மார்க்கத்துக்காக எங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் விவகாரத்தில் எங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் நேசம் பாராட்டுவதில், முஹப்பத்து வைப்பதில் அந்நியுன்னியமாக பழகிற விஷயத்துல அல்லாஹு தஆலா மொத்த காவிர்களோடும் அளவோடு தான் இருக்க சொல்லியிருக்கிறான். நீங்க அவர்களை உங்களுடைய தலைவர்களாக ஆக்கிற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது. அப்ப எனவே ஒருவருக்கு நன்மை செய்வது, அவரோட நல்ல முறையில பழகுவது என்பது வேற, அவரை தலைமைத்துவ நிலைக்கு கொண்டு போய் முஸ்லீம்களை விட மிகவும் நேசத்துக்குரியவர்களாக அவர்களை ஆக்குவது என்பது வேற. அப்ப எனவே சட்டத்தில் உள்ள வித்தியாசத்தை வந்து நாங்க பிரிக்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல யூத கிறிஸ்தவர்களை, அப்ப யூத கிறிஸ்தவர்களை சொன்னால் ஏனைய காஃபிர்கள் அடங்க மாட்டார்களா என்றால் நிச்சயமாக அடங்குவார்கள். ஏன்னா யூத கிறிஸ்தவர்களுடைய விஷயத்துல தான் சிலது அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலா கூட ஆக்கியிருக்கிறான், அப்படித்தானே? ஏனைய காவிர்களோட விஷயத்துல என்ன செய்யல, அந்த அனுமதியை தரல. அப்ப யூத கிறிஸ்தவர்கள் விஷயத்திலே இது தடை என்றால், அந்த காவிர்கள் விஷயத்தில் தடை அதிகமாகத்தான் இருக்கும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வந்து பெற்றோர்களுக்கு என்ன செய்யாதீர்கள், சீ என்ற வார்த்தையை கூட பாவிக்காதீர்கள் என்று சொல்றான். அடிக்கலாமான்னு சொல்லல, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் அடிக்காதீர்கள் அப்படின்னு வார்த்தை வரல. எப்படி வருவது, சி என்ற வார்த்தையை கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது. அப்ப அல்லாஹ் அடிக்கவானு சொல்லல தானே, சி என்று தானே சொல்ல, ஏசவா வானடிக்கிறான், அடி அப்படியா விளங்குறது? அட, சி என்ற வார்த்தைக்கே தடையா இருந்தால் அடிக்கிறது என்று அதை விட பெரிய பாவம், அப்படிதானே? அப்ப சின்ன ஒரு காரியத்தை தடுத்தா அதை விட பெருசு என்ன, அது ஆட்டோமேட்டிக்கா தடை என்றது என்ன? இப்ப இந்த இடத்துல சிறுநீர் கழிக்க வேண்டாம் அப்படின்னு போட் வச்சா மலம் கழிக்கலாம் அர்த்தமா? சிறுநீருக்கே தடை என்று சொன்னா அவ மலம் கழிக்கிறது என்ன, ஆட்டோமேட்டிக்காவே நாங்க என்ன செஞ்சிருவோம், அது தடை என்பதை விளங்கிடுவோம். அல்லாஹ் தஆலா யூத கிறிஸ்தவர்களை எச்சரிக்கிறான் என்றால் ஏனைய காவிர்களை பத்தி குர்ஆன் சூரத்துல் மாஇதாவே என்ன செய்கிறது, லதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவதன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. அல்லாஹ் சொல்றான், யூதர்களும் இணை வைப்பவர்களும் தான் மூமின்களுக்கு கடுமையான பகைவர்கள் என்ன செய்கின்றான், தெளிவாக சொல்கின்றான். சரி, அடுத்து அல்லாஹு தஆலா காரணம் சொல்கின்றான் என்ன, அவர்கள் தங்களுக்கு மத்தியில் என்ன ஊற்ற நண்பர்களாக இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் காஃபிர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேருவார்கள் சொன்னாங்க. உங்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள், ஒன்று சேர்வார்கள். எப்படி ஒரு சாப்பாட்டு மறவையில் நீங்கள் ஒன்று சேர்கின்றீர்களோ சாப்பிடுபவர்கள், இப்படி காஃபிர்கள் உங்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள், எல்லா காஃபிர்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க ஒன்று சேருவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க, என்ன யார சொல்ல, அந்த காலத்துல எங்களுடைய என்ன நாங்க மைனாரிட்டியா இருப்போமா, எங்களுடைய அளவு குறைஞ்சிருமா, குறைந்த சமுதாயமாக இல்ல நீங்க தான் கூட இருப்பீங்கன்னா, நீங்க தான் என்ன செய்வீங்க அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் ஏன் இந்த நிலை என்று கேட்டால் சொன்னாங்க, உங்கள்ட்ட வஹன் இருக்கும்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன, இரண்டு அம்சங்களை சொன்னார்கள். சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத், துனியாவுடைய ஆசையும், மௌத்தை வெறுக்கக்கூடிய பண்பும் உங்களிடம் இருக்கும். பயான் என்று ஒரு மணித்தியாலத்தை நாங்க தீனுடைய ஒரு அம்சத்துக்காக வேண்டி ஒதுக்கிட்டோம், இதுக்குள்ளேயும் யோசனையெல்லாம் பிசினஸ்ல இருக்குது. இப்ப மார்க்கத்துல நாலு விஷயத்தை படிக்கிறதுக்கான உட்கார்ந்துட்டு நான் கணக்கு உலக பாக்குறேன், கடையில இன்னைக்கு எவன் வந்தா எவன் போனா, இன்னைக்கு எந்த செக் வந்துச்சு எந்த செக் போச்சு, இங்க பேசுனதுலாம் ஒன்றும் மண்டைக்கு ஏறல. அப்ப முழுக்க முழுக்க அப்ப இது என்ன துனியா, அப்ப துனியாவினுடைய விஷயங்கள்ல வந்து உள்ளத்தை அப்படியே ஆளை நாங்க அமிழ்த்திட்டோம்னு சொன்னா, தொழுகையில போய் நின்றாலும் கூட அங்கேயும் என்ன யோசனை, அங்கேயும் வந்த யோசனை தான். அது அல்லாவை நினைக்க வேண்டிய நேரத்திலே இவர் எந்த யோசனை இருக்கிறாரு, துனியாவுடைய யோசனை இருக்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்கு அடையாளம், ஹுப்பு துனியா, உலக ஆசை உள்ளத்தில் என்ன ஆழமாக இடம் பிடித்து விட்டது. சரி, அப்ப அல்லாஹு தஆலா பஅதுஹும் அவுலியா உபஅத், அவர்கள் சிலர்கள் சிலர்களுக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சகோதரர்களே கடுமையான ஒரு எச்சரிக்கையை அடுத்து சொல்கிறார், உமைய தவல்லஹும் மின்கும், உங்களில் யார் அவர்களை, உங்களில் யார் அவர்களை தங்களுக்கு தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்களோ, உற்ற நண்பர்களாக மிக பெரும் சிநேகிதர்களாக ஆக்கிக் கொண்டால், அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னஹு மின்ஹும், அவனும் அவர்களை சார்ந்தவன் தான். சகோதரர்களே நாங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும், இந்த செய்தி தகவலை சொல்பவன் யார், அல்லாஹ் சொல்கின்றான், இதுல சந்தேகம் இருக்குமா? அப்ப யார் அவர்களோடு இப்படி மிக கடுமையாக முஸ்லீம்கள் உள்ள நேசத்தை விட, இன்னைக்கு பாக்குறோம் நாங்க சிலர்களை முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வழங்குறத விட காவிர்களுக்கு தான் கூட பாதுகாப்பு கொடுக்கிறோம். முஸ்லீம்களுக்கு எதிராக யாராவது என்ன சரி பேசினா வாய்மூடி மௌனமா இருப்பார், அவருடைய நண்பர்கள் யாராவது காவிர்களுக்கு எதிராக பேசினா அவரால் பொறுக்க முடியாது, அதுக்கு எதிராக என்ன செய்வாரு, கடுமையாக பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்ப என்ன, ஈமானுள்ள மூமின்களோடு இருக்கக்கூடிய முகப்பத்தை விட அவர்கள் மீது அதிக முகப்பத்து இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே யார் அவர்களை தங்களுக்கு பொறுப்பாக்கிக் கொள்வார்களோ, தங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்களோ, அல்லாஹ் சொல்கின்றான், அவனும் அவர்களை சார்ந்தவன் தான். எனவே அல்லாஹ் அநியாயம் செய்யும் கூட்டத்திற்கு நேர் வழி காட்ட மாட்டார். சகோதரர்களே, யார் இந்த நிலைக்கு போயிருவார்களோ அவர்கள் அநியாயம் செய்பவர்கள் சொல்றான். யார் இந்த மாதிரி யூத கிறிஸ்தவர்களை தங்களுக்கு மிக நெருக்கமான உற்ற துணைவர்களாக நேசம் பாராட்டுபவர்களாக ஆக்கிக் கொள்வார்களோ இவர்கள் அநியாயம் செய்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எச்சரிக்கை செய்துவிட்டு, பிறகு பாருங்க அந்த காலத்தில் இவ்வளவெல்லாம் எச்சரிக்கை சொன்ன பிறகும் கூட, இவ்வளவெல்லாம் எச்சரிக்கை சொன்ன பிறகும் கூட அவர்களுக்கு சார்பா நடக்கிறார்கள் இருக்கிறாங்க, அவர்களோடு நேசம் பாராட்டுபவர்கள் என்ன இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அதை அடுத்த ஆயத்தில் விளங்கப்படுத்துறான், என்ன சொல்கின்றான், நபியே யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ அவரை நீர் காண்பீர். எப்படி, யுசாரிஊன ஃபீஹிம், அவர்களிடம் வேகமாக செல்பவர்களாக இருப்பதை நீர் பார்ப்பீர். அவர்கள் என்றால் யார், அந்த யூத கிறிஸ்தவர்கள். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குமோ அவர்கள் இந்த யூத கிறிஸ்தவர்கள் பக்கம் விரைந்து செல்வதை பார்ப்பீர்கள். என்ன சொல்றாங்களாம், யகூலூன், அவர்கள் செல்வதற்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள், நஹ்ஷா அன் துஸீபனா தாயிரா, எங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி நாங்க பயப்படுறோம். எங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி என்ன நாங்க பயப்படுறோம். யகூலூன நக்ஷா. சகோதரர்களே, சதக்கல்லா, அல்லாஹ் உண்மை சொல்கின்றான். இன்றும் அப்படி சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த இங்கு நாங்க வாழ்ற இந்த சமுதாயத்திலும் என்ன அப்படியான வார்த்தைகளை சொல்பவர்கள் இருக்கிறார்கள். யகூலூன நக்ஷா, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சொல்கிறார்கள், அன் துசீபனா தாயிரா, எங்களுக்கு ஏதும் அப்படி அவங்களுக்கு சார்பா நாங்க இல்லாட்டி, அவங்களோடு நேசமாக உறவுல நெருக்கமாக நாங்க இல்லாட்டி எங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துருமோ என்று சொல்லி நாம் அஞ்சுகின்றோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். சோதர்களை, இந்த வசனம் யாருடைய ஹக்கில் இறங்கின என்றதுல வந்து உலமாக்கள் மூன்று விதமாக கருத்து சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், மதீனாவில் நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்வார்களாம், அவர்கள் காவிர்களின் பக்கம், அந்த யூத கிறிஸ்தவர்களின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன், ஏதாவது முஸ்லீம்களுக்கு தோல்வி வந்துட்டால், இந்த காவிர்கள் வென்று விட்டால், எப்பயாவது யூத கிறிஸ்தவர்கள் வென்றுட்டாங்கன்னு சொன்னா அப்ப முஸ்லீம்களோட இருக்கிற எங்களுக்கும் சேர்த்துதான் என்ன செய்யும், அடிவுளும். அதனால நாங்க என்ன செஞ்சிருவோம், அவர்களோட இருக்கிற எங்கட உறவை வந்து நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். யூத கிறிஸ்தவர்களோட எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை என்ன செய்வோம், நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து தோல்விகள் வந்து விட்டால் அப்ப அவங்க எங்களை என்ன செஞ்சு கொள்வாங்க, அரவணைச்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றார்கள், அவர்களின் பக்கம் விரைந்து செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்றான், அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொண்டு வருவான், அல்லது ஏதாவது தன்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்வான், முஸ்லீம்களுக்கு வெளிப்படுத்துவான். சகோதரர்களே, உலமாக்கள் இதுக்கு பல விளக்கம் சொல்றார்கள். வெற்றி என்றால் மக்கா வெற்றி, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய சூழ்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களை எல்லாம் என்ன செய்தார்கள், நாடு கடத்தினார்கள், அந்த ஏரியால இருந்தே துரத்தி விட்டார்கள். ஏன், அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய ஆபத்தாக என்ன செய்து விட்டார்கள், அமைந்து விட்டார்கள். எனவே அந்த மதீனாவுடைய சூழ்பாகத்திலிருந்து அவர்கள் வேறு பகுதிக்கு அனுப்பப்பட்டார்கள். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், இப்படி ஒரு நிகழ் வந்து விட்டால் அப்போது அந்த நேரத்தில் தங்களுடைய உள்ளத்தில் மூமீன்களை வெறுத்து கொண்டு இந்த யூத கிறிஸ்தவர்கள் மீது மஹப்பத்து வைத்துக் கொண்டு அவர்களின் பக்கம் விரைந்து செல்லக்கூடிய பண்பாட்டில் இருந்த இவர்கள் அந்த நேரத்தில் கவலைப்படுவார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள், அப்ப அல்லாஹு தஆலா பின்னால் என்ன செய்தான், முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தான், இந்த முனாஃபிகளுடைய முகத்திரையை கிழித்து விட்டான், இவர்கள் நேவஞ்சகர்கள் என்பதை முஸ்லீம்களுக்கு தெல்ல தெளிவாக என்ன செய்தான், அல்லாஹு தஆலா காண்பித்து கொடுத்தான். எனவே அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவர்கள் விடயத்தில் எங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு பிறகு நீங்கள் அவர்களை உங்களுடைய உற்ற நண்பர்களாக தலைவர்களாக நீங்கள் ஆக்கினால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான், அப்போது நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு மதீனாவில் இருந்த அந்த முனாஃபிக்களுடைய நிலவரத்தை சொல்கின்றான். அவர்கள் இவ்வளவு உபதேசம் செய்யப்பட்ட பிறகும் அந்த யூதர்களை நாடி செல்பவர்கள், முஸ்லீம்களும் கூட யூதர்களோடு தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த அல் குர்ஆன் வசனங்கள் இறங்கிய பிறகு என்ன செய்து விட்டார்கள், அவர்களுடைய தொடர்புகளை, நெருக்கமான அந்த தொடர்புகளை அவர்கள் துண்டித்துக் கொண்டார்கள். அப்ப அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு விட்டான், இதற்கு மேலும் என்ன நாங்க என்ன செய்ய முடியாது. சகோதரர்களே, நாங்கள் அவர்களோடு வியாபார ரீதியாக தொடர்புகள் வைத்திருப்பதை இஸ்லாம் எங்களுக்கு தடுக்கல. காஃபிர்கள் விஷயத்துல எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காஃபிரான மனிதருடைய மகளை திருமணம் செய்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோட வியாபாரம் செய்திருக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறார்கள், என அவர்களுடைய ஹதியாக்களை என்ன செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். எனவே மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ஒரு அளவு இருக்கிறது, இல்லாம இல்ல. காஃபிர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரத்தில் மார்க்கம் சில அனுமதிகளை எங்களுக்கு தந்திருக்கிறது. எனவே அந்த அனுமதிக்கு உட்பட்ட அந்த நிலையில் எங்களை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நாம் செல்லக்கூடாது என்பதுதான் இந்த ஆயத்துக்களிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விளக்கம். அப்ப அல்லாஹு தஆலா இவ்வளவெல்லாம் சொன்ன பிறகும் கூட நாங்க அவங்களோட நேசமா இருக்கலன்னு சொன்னா எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுரும். சகோதரர்களை, உண்மையிலேயே இந்த காலத்திலையும் எங்களுக்கு இடையில் வாழக்கூடிய சிலர்களும் கூட இப்படியான காரணங்களை, ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வு நடக்கின்றது, அந்த நிகழ்வில் காவிர்களும் கலந்து கொள்கிறார்கள், இல்லை இது மார்க்கத்துக்கு முரண், நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொன்னால், இல்லை காவிர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று காரணம் காட்டி அதை நிறுத்துவதை இவர்கள் என்ன செய்கிறார்கள், தவிர்ந்து கொள்கிறார்கள். என்ன நியாயம் சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் நிப்பாட்டு போனா நாங்க நாட்டுக்கு போறோம், நேரம் இவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு எதிராக செயல்பட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த முனாஃபிகளுக்கு என்ன பண்பு இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்றானோ, இதே காரணத்தை இதே காரணத்தை எங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துருமோ என்று சொல்லின. சகோதரர்களே, மார்க்கத்தை நிலைநாட்டும் விடயத்தில் ஆபத்து வந்தால் அந்த ஆபத்தை நாம் சுமந்து கொள்வோம், அல்லாஹ்வுக்காக நாம் சபூர் செய்து கொள்வோம். என அல்லாஹு தஆலா அதுக்கு என்ன செய்வான், மறுமேலே எங்களுக்கு பெரிய கூலியை தருவான் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு நாம் மார்க்கத்தை விட்டு கொடுத்து அவர்களுக்காக இறங்கி போகக்கூடிய நிலவரத்தை தான் என்ன செய்யறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள ஒரு அவ்வள நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். அதாவது நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு விளக்கம் தான் என்ன, காவிர்களோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவாடலில் மார்க்க ரீதியான எந்த ஒரு விவகாரத்திலும் நாம் பங்கு கொள்ள முடியாது. அவர்களுடைய மார்க்க கருமங்கள் என்று எதுவெல்லாம் நடக்கின்றதோ அதில் நாம் என்ன செய்ய முடியாது. உலமாக்களுடைய தெளிவான ஃபத்வா என்னன்னு சொன்னா, இல்ல நீங்க வந்து அதுல முஸ்லீம்கள் கலந்து கொள்ள முடியாது. என்ன காரணம், அவர்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் பாத்தில். நீங்க அந்த மார்க்க விவகாரத்தில் நீங்க கலந்து கொண்டீங்கன்னு சொன்னா அந்த பாத்தில நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு ஆயிரும், அதற்கு நீங்கள் அங்கீகாரம் வழங்கி விட்டீர்கள் என்று அர்த்தமாகிவிடும். உதாரணமா ஒரு கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாங்க என்ன செய்யறோம், ஒரு கிறிஸ்தவருக்கு வந்து ஹதியா கொடுக்கிறோம், கிஃப்ட் கொடுக்கிறோம் அவர்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக. அப்ப நாம் என்ன செய்கிறோம், அவர்களை அவர்களுடைய பண்டிகைக்காக வாழ்த்துகிறோம். அப்ப அவங்க அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்தை வெளியாகி அந்த மார்க்கத்தை தள்ளிவிட்டு வேறொரு மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், எஸ் அதெல்லாம் பரவல்ல என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோம், நாம் அங்கீகாரம் கொடுக்கின்றோம். சகோதரர்களே, பாத்தில் பாத்தில் தான். எனவே எங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு மார்க்கம் என்ன செய்யல. எனவே மார்க்க ரீதியான விவகாரங்களாக இருந்தால் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவர்களுடைய விடயங்களில் நாம் பங்கு கொள்ள முடியாது. சாதாரண உலக விவகாரங்கள்ல என்ன, இப்ப கிறிஸ்துமஸ் அல்லாத ஏனைய காலத்துல வந்து நாங்க என்ன செய்யறோம், காவிர்களுக்கு ஹதியா கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு வழங்குறோம், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அன்பருப்பி தருகிறார்கள் நாங்கள் எடுக்கிறோம், இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன செய்யாது, தடையாக வரமாட்டாது. ஆனால் அவர்களுடைய மார்க்க பண்டிகைகளாக மார்க்க விவகாரங்களாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளில் முஸ்லீம்களாகிய நாங்கள் என்ன செய்ய முடியாது, கலந்து கொள்ள முடியாது. கேட்டா தெளிவான நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கணும், இது எங்களுடைய மார்க்கத்தில் தடை, நாம் என்ன செய்ய முடியாது, இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாது. இப்ப அவர் மனசு நொந்துருவார் சொன்னா, அப்ப அவர் மனசு நோறதுக்காக நான் என்ன மார்க்கத்தை விட்டுருமா, இப்ப அவர் மனசு நோவுறாருன்றதுக்காக வேண்டி நான் வந்து என்னுடைய ரப்பனா கோபப்படுத்தலாமா. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் முஜாதலால எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்க, அலம் தர இலல்லதீன தவல்லவ் கௌமன் கதிபல்லாஹு அலைஹிம். நபியே, எந்த சமுதாயத்தை அல்லாஹ் கோபப்பட்டு விட்டானோ, அல்லாஹ்வுடைய கோபம் எந்த சமுதாயத்துக்கு இறங்கி விட்டதோ, அத்தகைய சமூகத்தவர்களை தங்களுக்கு தலைவர்களாக உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்பவர்களை நீர் பார்த்தீரா, அலம் தர நீ பார்க்கலையா, இலல்லதீன தவல்லவ் கௌமன் கதிபல்லாஹு அலைஹிம் மா ஹும் மின்கும் வலா ஹும் மின்ஹும், அவர்கள் உம்மை சார்ந்தவர்களும் அல்ல, நீர் அவர்களை சார்ந்தவர்களும் அல்ல. அல்லாஹு தஆலா எவ்வளவு கடுமையா சொல்றான், சூரத்துல் முஜாதலாவுடைய கடைசி ஆயத்தை எடுத்து ஓதி பாருங்க எல்லாரும், சூரத்துல் முஜாதலாவுடைய கடைசி ஆயத் அல்லாஹ் எப்படி சொல்றான், லா தஜிது கௌமன் யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையையும் விசுவாசம் கொண்ட சமூகத்தை நபியே நீர் அடைந்து கொள்ள மாட்டாய். எப்படி, யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹ, அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைப்பவர்களை நேசம் பாராட்டுபவராக நீர் அடைந்து கொள்ள மாட்டீர். மூமினான சமூகம் அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைப்பவர்களை நேசிப்பவர்களாக நீர் என்ன செய்ய மாட்டீர், நீர் அடைந்து கொள்ள மாட்டீர். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்டா, வலௌ கானூ ஆபாஅஹும் அவ் அபனாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரதஹும், அது அவர்களுடைய தந்தைமார்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லாவை பகைப்பவர்களாக இருந்தால் மூமீன்கள் ஒருபோதும் அவர்களை நேசிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏன், அவர்களுடைய உள்ளத்தில் குஃபர் இருக்கின்றது. சகோதரர்களே, சாதாரண பழக்கத்துக்கு அல்லாஹ் தடை விதிக்கல. நான் சொன்ன ஆரம்பத்திலே உற்ற நண்பர்களாக தலைவர்களாக மிகவும் நேசத்துக்குரியவர்களாக இப்படியெல்லாம் அவர்களை நாம் ஆக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஈமான் உள்ளவர்கள் அப்படி நடக்க மாட்டாங்க. அப்ப யாராவது நடக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம், அவன் ஈமான்ல கோளாறுன்னு தான் அர்த்தம். பிறகு அல்லாஹ் சொல்றான், இப்படி நடக்காதவர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் ரசூலை பகைப்பவர்களை தங்களுடைய நேசத்துக்குரியவர்களாக நீங்கள் அந்த மூமின் கூட்டத்தை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் சொல்லி போடும் நபியே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலாஇகல்லதீன, இவர்கள் தான் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை எழுதிவிட்டான்னு சொல்றாங்க. ஈமானை அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஸ்திரப்படுத்தி விட்டான். அப்ப ஈமான் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்கள் யார் என்றால், அவர்கள் தங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் காவிர்களாக, அல்லாஹ் ரசூலை பகைப்பவர்களாக இருந்தால் அவர்களோடு உற்ற நேசம் வைக்க மாட்டார்கள். உலாஇகல்லதீன கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை ஸ்திரப்படுத்தி விட்டான். வஅய்யதஹும் பிரூஹிம் மின், தனது ரூஹின் மூலமாக, எங்களுக்கு தெரியும் ரூஹ் என்ற வார்த்தை குர்ஆன்ல இப்ரி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லாஹு தஆலா அந்த மூமீன்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான், அவன் அவர்களுக்கு ஸ்திரப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பு வசதிகளையும் உருவாக்கி கொடுத்து விட்டான். அப்ப அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறான் அல்லாஹ் சொல்கின்றான். யார் இவர்கள்? தங்களுடைய உற்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் காவிர்களாக இருந்தால் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் அவர்களை நேசம் பாராட்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள். சரி, யாராவது அப்படி நடக்கிறான்னு சொன்னா, அவ ஈமான்ல அல்லாஹ்வே சொல்றானே, உலாஇகல்லதீன கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமான் ஸ்திரப்படுத்தி விட்டார். அப்ப ஈமான் ஸ்திரப்படுத்தப்படாதவர்கள் தான் அவர்கள். அப்ப குர்ஆன் மிக தெளிவாக இந்த யூத கிறிஸ்தவர்களோடு காவிர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர், இவருடைய மொத்த நோக்கத்தை நாங்கள் பின்னணியில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன சுருக்கம், என்ன இவர்களோடு நாம் நெருங்கிய உறவு நேசம் பாசம் வைப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய சட்டங்களை அவமதிப்பவர்களாக, அதை துச்சமாக நினைப்பவர்களாக நாம் ஆகி பிறகு நாளை மறுமையில் நரகத்துக்குரியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அதான் அங்கே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இப்படி நீங்க அவங்களோட உரசுற நேரத்தில், மிச்சம் நெருக்கமாக அவர்களோடு பழக்கூடிய நேரத்தில் நீங்க இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு பாருங்க, சில சுண்ணாக்களை நிறைவேற்றுவதற்கு சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, அவர்களுடைய சகவாசத்தில் வந்து அவர்களுடைய மிச்ச நெருக்கத்தில் வந்து காவிர்கள் இருப்பார்கள் என்று சொன்னா தன்னுடைய உடம்புல சில சுண்ணாக்களை ஏந்தி நிற்பதற்கு கூட அவர்கள் நிற்கப்படுகிறார்கள். எதுக்கு இருக்கிறவங்க யாரு? இதெல்லாத்தையும் விரும்பாதவர்கள், இதெல்லாத்தையும் விரும்பாதவர்கள். எனவே அவர்களுக்கு சார்பாக என்ன செய்து விடுவார்கள், இவர் டைமுக்கு டைம் ஒழுங்கா அஞ்சு நேரத்தை தொழுகிறவராக இருந்தால் அவங்களோட சேர சமயத்தில் இல்லை இல்லை கொஞ்சம் நீங்கள் இங்கே என்ன லேசா தொழுது கொள்ளலாம். சகோதரர்களை எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால், ஒரு சகோதரர் சொன்னார் அவரோட கம்பெனியில் அவரோட பஸ் சொல்கிறாராம், இல்லை பள்ளிக்கு போகிறதில்ல இங்கே தொழுந்தா போகுதுன்றாராம். நீங்கள் இவர் ஜமாத்துக்கு பள்ளி டைமுக்கு பள்ளி போயிடுவார் சொல்கிறார், டைமுக்கு நான் பள்ளிக்கு போகிறது இவனுக்கு கோபமாக இருக்குது இல்லையா, என்ன சொல்லுவானா, இல்லை அங்கே போகிறதில்ல இங்கே தொழுந்து போ டைம் போகுதுன்றாராம். அப்போ அல்லாஹ்வுடைய கடமைகளை துச்சமாக மதிப்பதற்கு இவர்களுடைய சகவாசம் காரணமாக அமைந்து நாங்களும் அந்த வலையில விழுந்துட்டோம் என்று சொன்னா இது எங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கும். மறுமை வாழ்க்கையை இந்த அற்ப துன்யாவுக்காக ஒரு மனிதன் பாதிக்க வைக்கிறான் சொன்னா அவனை போல நஷ்டவாளி வேலை யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், லா யகுர்ரன்னகும் துன்யா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலகம் என்ன செய்யக்கூடாது, மூமின்களே உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அப்ப அல்லாஹ் இவ்வளவு அழகாக எங்களுக்கு போதனை செய்திருக்கும் போது இதையெல்லாம் தாண்டி இல்ல நான் நினைச்ச மூப்புக்கு நான் நினைச்ச மாதிரி தான் நடப்பேன் ஒருவர் போவார் என்று சொன்ன அல்லாஹ் சொல்வது போன்று ஈமானில் கோளாறு உள்ளவர்கள். அப்ப அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்துல வயகூலு லதீன ஆமனு அஹாஉலா இல்லதீன அக்ஸமு பில்லாஹி ஜஹ்த ஐமானிஹிம், எந்த அளவுக்கு என்று சொன்னால் மூமின்களோடு இருந்து கொண்டு அவர்களோடு தான் இருப்பது போன்று பாசாங்கு செய்வார்கள். ஆனா முழு தொடர்பு யாரோட, அங்க யூத கிறிஸ்தவர்களோட. மதீனால இருந்த அந்த நயவஞ்சகர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு ஒன்று சொன்னா அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்வார்களாம், நாங்க உங்களோட தான் இருக்கிறோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். உலாஇக வயகூலு லதீன ஆமனு அஹா உலா இல்லதீன அக்ஸமு பில்லாஹி ஜஹ்த ஐமானிஹிம் இன்னஹும் லமஅகும், நாங்க உங்களோடு தான் என்று அவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள். ஆனா எப்ப பின்னால் அல்லாஹு தஆலா மூமீன்களுக்கு வெற்றியை கொடுத்தானோ அப்ப என்ன செய்துட்டு இந்த முனாஃபிக்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது. இவங்க யார் என்பதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் அவர்களை பத்தி சொல்கின்றான், இவர்களுடைய வணக்கங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஹபிதத் அமாலுஹும், அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடுத்தது. ஃபாஸ்பஹு ஹாசிரீன், அவர்கள் நஷ்டவாளர்களாக மாறிவிட்டார்கள். இப்ப எங்களுக்கு தெரியும் தர்ஜமால வந்து மறுமையில் இவர்களை சுட்டிக்காட்டி, அப்ப இந்த நிகழ்வு வந்து மூமீன்கள் இந்த முனாஃபிகளை பார்த்து மறுமையில் இவ்வாறு கூறுவார்கள் என்ற ஒரு தோரணையில்தான் தர்ஜமா எழுதப்பட்டிருக்குது. ஆனால் சகோதரர்கள், அதிகமான தஃசீர்களில் வந்து அந்த மறுமைக்குரிய ஆயத்தாக இது சொல்லல. இல்லை, உலகத்திலேயே அல்லாஹ் மூமீன்களுக்கு வெற்றியை கொடுத்த நேரத்தில் இந்த முனாஃபிக்களை பார்த்து மூமீன்கள் இதை சொன்னார்கள், இவங்க தான் இவ்வளவு சத்தியம் பண்ணி எங்கள்கிட்ட உங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாக்களா, இப்போ இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைச்ச போறோம், என்ன செய்து இவங்களுடைய முகத்திர கிழிக்கப்பட்ட போறோம், விலங்கு இவர்களுடைய உண்மை நில. எனவே இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இது துனியால தான் உலகத்தில் வந்து மூமீன்கள் அவர்களை பார்த்து என்ன செய்தார்கள், இவ்வாறு வெற்றி கிடைத்த போது சொன்னார்கள், இவர்களுடைய நன்மையெல்லாம் அளிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த நயவஞ்சக சமுதாயம். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பாடுகளை எச்சரித்து கொண்டு வந்து பிறகு இந்த யூத கிறிஸ்தவர்கள் நீங்கள் உங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய உற்ற துணைவர்களாக மிக நேசத்துக்குரியவர்களாக நீங்கள் அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு நீங்கள் சார்பாக இருப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுடைய இடத்துல தான் கூட கவனம் செலுத்துவது, இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, சாதாரணமாகத்தான் நீங்கள் இருக்கணும் என்பதை அல்லாஹு தஆலா மூமீன்களுக்கு எச்சரித்து இந்த வசனங்களை இறக்கி வைத்தான். இது யூத கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் சொல்லப்பட்டாலும் ஏனைய காஃபிர்களையும் இது உள்ளடக்கும் என்பது குர்ஆனுடைய ஏனைய வசனங்களிலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. எனவே காஃபிர்களோடு பழகும் விடயத்தில் மார்க்கம் எந்த அளவு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றதோ அந்த எல்லையில் நாம் எங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நாம் போகக்கூடாது. அவ்வாறு சென்றால் அல்லாஹ்வுடைய எச்சரிப்புக்கு நாம் ஆளாகுவோம், எங்களுடைய மறுமை வெற்றிக்கு அது என்ன செய்யும், பாதகமாக அமையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலமாக படிப்பினை பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.